அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. உவா சமூக வானொலியின் குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் பி ஜெகஜீவவதனி, அஸ்லபி தமிழ் வித்யாலயம். இன்று தமிழும் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடப்பகுதியில் தரம் 11 பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே. நாம் பார்க்கின்ற பாடம் கிருஷ்ணன் தூது சருக்கம். கிருஷ்ணன் தூது சருக்கம் 16 அலகு. ஆம் மாணவர்களே, இதிகாசங்கள் 2. அந்த இதிகாசங்களில் 2 விஷ்ணுவின் பெருமையை கூறுவது. ஆம் மாணவர்களே, இந்த இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் வடமொழியில் வேதவியாசரால் 120,000 ஸ்லோகங்களில் எழுதப்பட்டது. 15 நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருமுனைப்பாடியின் அருகே சனிக்கூரில் பிறந்த வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் தமிழில் 4351 விருத்தப்பாக்களால் பாடியருளினார். 120,000 ஸ்லோகங்கள் வேதவியாசரால் சொல்லப்பட்டது. நம் வெள்ளிப்புத்தூரார் தமிழில் மகாபாரதத்தை எழுதியிருக்கிறார். அவர் 4351 விருத்தப்பாக்களில் பாடியுள்ளார். வைணவ சமரவ சமயத்தவரான வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் சைவ சமயத்திலும் பற்றுடையவராக இருந்தார். வியாசர் 18 பருவங்களாக பாடிய பாரத கதையை, அதாவது மகாபாரதத்தை, சுருக்கி 11 பருவங்களாக ஆதிப்பருவம் தொடக்கம் சந்திப்பருவம் வரை பாடியுள்ளார் நமது வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார். ஆம் மாணவர்களே, சீரான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, வாழ்க்கைக்கான தத்துவங்களை சொல்லுவது மகாபாரதம். அதனால் இதனை 5 வேதம் என்றும் சொல்லுவார்கள். மகாபாரதத்துக்கு இன்னொரு பெயர் 5 வேதம். வேதமாகிய பெருங்கடலை பேரறிவாகிய மத்தினால் கடைந்ததனால் மகாபாரதம் என்ற தேவாமிர்தம் வெளிவந்ததாக பெரியவர்கள் கூறுவார்கள். ஆம் மாணவர்களே, அதிகளவில் வடமொழி சொற்களையும் கலந்து மணிப்பிட பிரவாள மொழிநடையை பின்பற்றியுள்ளார் நமது வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார். எளிய சொற்களுள் அணிச்சிறப்புகளும் இவரது பாரதத்திற்கு அணி செய்வன. பாரதம் என்பது கிளை கதைகளையும் தன்னுள் அடக்கிய பரந்து விரிந்த இதிகாசமாக உள்ளது. ஆம் மாணவர்களே, நாம் இப்பொழுது படிக்க இருக்கின்ற இந்த கிருஷ்ணன் தூது சருக்கம் உத்தியோக பருவத்தில் 4 சருக்கமாக இருக்கின்றது. இங்கே பருவம் என்றால் பெரிய என்று அர்த்தம், சருக்கம் என்றால் சிறிய என்பது அர்த்தம். இதிலே 15 பாடல்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் மாணவர்களே. இன்று நாம் அதில் சிலவற்றை பார்ப்போம். அதற்கு முன் நாம் மகாபாரதம் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனை வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் இயற்றியுள்ளார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். மகாபாரத கதை எத்தனை பேருக்கு தெரியும்? மகாபாரதம் என்றால் என்ன என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்ற காரணத்தினால் நாம் மகாபாரத கதையை சிறிது பார்க்கலாமா? எல்லோரும் கதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களா? ஆம் மாணவர்களே, பாரதத்திலே இருந்த ஒரு வம்சத்தின் கதை என்பதால் மகாபாரதம் என்று பெயர் உருவாயிற்று. ஒரு வம்சம், பாரதத்தில் இருந்த ஒரு வம்சம். அந்த வம்சத்தின் பெயர் குருவம்சம். இந்த குருவம்சத்திலே திருதராட்டின் என்பவனும் பாண்டு என்பனும் விதுரன் என்பவனும் அண்ணன் தம்பிமார்கள். திருதராட்டினன் பிறவி குருடன், பிறவியிலேயே கண் தெரியாதவன். பாண்டு அவனுக்கு இளையவன், விதுரனும் அவருக்கு இளையவர். திருதராட்டினன் காந்தாரி என்பவரை திருமணம் முடிக்கிறார். இந்த காந்தாரி என்பவனின் அண்ணன் தான் சகுனி. இந்த திருதராட்டினனும் காந்தாரிக்கும் பிறந்த புதல்வர்கள் 100 பேர். துரியோதனன், துச்சாதன முதல்வராக 100 பேர் பிறந்திருக்கிறார்கள். இறுதியாக பெண் பிள்ளை ஒருவர் பிறந்திருக்கிறார், 101 பேர். அவர் பெயர் துட்சிலை. இரண்டாவது பாண்டு, குந்தி, மாத்திரி. பாண்டு என்பவர் குந்தி தேவியையும் மாத்திரி என்பவரையும் திருமணம் முடிக்கிறார். அவர்களுக்கு பாண்டவர்கள் 5 பிறக்கின்றார்கள். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், மாணவர்களே, குந்தி தேவி தேவர்களின் வரத்தால் இந்த 5 பெற்றிருக்கிறார். ஆம் மாணவர்களே, திருதராட்டிரன் பிறவிக்குருடன் என்பதால் அவனுக்கு அரசுரிமை வழங்கப்பட மறுக்கிறது. அதனால் அவருக்கு இளையவனான பாண்டவுக்கு அரசுரிமை வழங்குவதற்கு முடிவெடுக்கின்றனர். பாண்டவிற்கு அரசுரிமை கிடைத்ததால் திருதராட்டிரனுக்கு அரசுரிமை கிடைக்கவில்லை. அதனால் கோபம் ஏற்படுகிறது, மனதில் சிறு உளைச்சல் ஏற்படுகிறது. சிறிது காலம் மாற்றி செய்து கொண்டிருந்த பாண்டு ஏதோ காரணத்தினால் அரசாட்சியை விட்டு தனது மனைவியருடன் வனவாசம் செல்கிறார். அப்பொழுது அரசாட்சியை திருதராட்டிரன் ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது திருதராட்டிரனும் அரசன், பாண்டுவும் அரசன், இருவருக்குமே அரசுரிமையில் பங்கு உண்டு என்பதை அறிந்திருப்பீர்கள் மாணவர்களே. ஆம், அப்படி வனவாசம் சென்ற பாண்டு ஒரு கட்டத்தில் இறந்து விடுகிறார். புதல்வர்கள் 5 இருக்கும் போது பாண்டு இறந்து விடுகிறார். பாண்டுவும் மாத்ரியும் இறந்து விடுகின்றார்கள். அதனால் குந்தி தேவி பெரியோர்களின் ஆசைக்கேற்ப வனத்தில் இருந்து குருநாட்டுக்கு வருகிறார். தனது 5 புதல்வர்களுடன் குருநாட்டுக்கு வருகிறார். இங்கே குருநாடு என்பது அத்தினாபுரம். அத்தினாபுரம், அத்தினாபுரத்தின் கதையை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய கடல் என்று சொல்லப்படுகின்ற பெரும் நகரம், அந்த பெரும் நகரிலே ஆட்சி செய்வதற்காக ஆட்சுரிமையுடையவர்களாக பஞ்ச பாண்டவர்கள் வருகிறார்கள், பாண்டுவின் புதல்வர்கள். இங்கே காந்தாரி திருதராட்டிரன் புதல்வர்கள் 100 பேர். இதில் மூத்தவன் துரியோதனன். பஞ்ச பாண்டவர்கள் யார் என்றால் கூறலாம் மாணவர்களே, தருமன், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இதில் மூத்தவர் தருமன். அரசுரிமை பெற்ற முதலாவது பிள்ளையாக இருப்பவர் தருமர். அதற்கு அடுத்தவனாக துரியோதனன் இருக்கிறார். அதாவது கௌரவர்கள் துரியோதனன் அதற்கு அடுத்தவனாக இருக்கிறார். இவர்கள் இருவருக்கிடையில்தான் போட்டி இடம்பெறுகிறது, யாருக்கு அரசுரிமை என்பது. அப்பொழுது அங்கே வந்த குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் அத்தினாபுரத்துக்கு வந்தவுடன் கௌரவர்கள் அவரை கண்ணிலும் காட்டாதவர்களாக இருக்கின்றார்கள். பஞ்ச பாண்டவர்களை கண்டாலே கோபப்படுபவர்களாகவும் தகாத செயல்களை செய்பவர்களாகவும் கௌரவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கின்றது மாணவர்களே. இத துரியோதனனை வழிப்படுத்தியவர், துரியோதனின் ஆசையான மாமன் யார் என்றால் சகுனி. சகுனியின் பேச்சை கேட்டு துரியோதனன் பஞ்ச பாண்டவர்கள் மீது பல முறைகேடான நடத்தைகளை முன்வைக்கிறார். ஆம், அப்படி இருக்க பீஷ்மரின் ஆலோசனையின்படி பஞ்ச பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு வனம் பிரித்து கொடுக்கப்படுகின்றது. பஞ்ச பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்ற வனத்தை தனது முயற்சியால் அழகான ஒரு நகரமாக மாற்றுகின்றார்கள். அதற்கு இந்திரபிரஸ்தம் என்றே பெயர் வைத்து அழகான ஒரு நகரமாக மாற்றுகிறார்கள். அதனையும் பெற வேண்டும் என்று துரியோதனன் விருப்பப்படுகிறான். அரசுரிமையும் எனக்கு கிடைக்க வேண்டும், அதனையும் பெற வேண்டும் என்று துரியோதனன் முயற்சிக்கிறான். அப்படி துரியோதனன் முயற்சிக்க அப்பொழுது அந்த அரசுரிமைக்காக சூதாட்டம் இடம்பெறுகிறது. சூதாட்டம் என்பது அந்த காலத்தில் சமாதானமாக நடக்க, அதாவது அந்த காலத்தில் ஒரு சிறப்பாக நடந்த ஒரு ஆட்டம் என்று, விளையாட்டு என்று கூறலாம். இதில் வல்லவர் சகுனி, ஒரு பக்கம் சகுனி, ஒரு பக்கம் தருமர், இவர்களுக்கிடையில் சூது இடம் பெறுகிறது. சூதில் தன்னையும் தன் மனைவியையும் தன் தம்பிகளையும் தன் சொத்துக்கள் அனைத்தையுமே தருமர் இழக்கிறார். சகுனியிடம் தோற்று சொத்துக்கள் அனைத்துமே தருமன் இழக்கிறார். தருமன் இழக்க, தன் மனைவியையும் பகடையாக வைத்து இழக்க, துரியோதனன் துச்சாதனன் ஊடாக திரௌபதி, பஞ்சபாண்டவர்களின் மனைவி திரௌபதி பாஞ்சாலி என்றும் சொல்லலாம். மாணவர்களே, திரௌபதியை இழுத்து அவைக்கு வருமாறு கட்டளையிடுகிறார். துச்சாதனன் பாஞ்சாலியை இழுத்து கொண்டு அவைக்கு வருகிறார். அங்கே யாருமே பெண்கள் இல்லை, எல்லோரும் இருந்தது ஆண்கள் மட்டுமே. அந்த இடத்தில் திரௌபதிக்கு சேலையை இழுத்து துச்சாதனன் மானபங்கம் செய்கிறார். அவமானப்படுத்துகையில் திரௌபதி கண்ணனை வேண்டி கண்ணனின் அருளால் அவளுக்கு சீலை வளர்ந்து 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 அவள் மானம் காப்பாற்றப்படுகிறது. இதன் காரணமாக பீஷ்மர், விதுரர், துரோணர் முதலிய பெரியோர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் அவருக்கு விடுதலை வழங்க வேண்டும். பஞ்சபாண்டவர்கள் அடிமையாக இருக்கின்றவர்களுக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்று துரியோதனிடம் வேண்ட, துரியோதனன் மறுசூது ஆட இரண்டாவது முறையாக சூது ஆடுவதற்கு எத்தனிக்கின்றார். அப்படி இரண்டாவது முறையாக சூது ஆடி பாண்டவர்கள் வென்றும் விடுகின்றார்கள். ஆனால் துரியோதனன் பாஞ்ச பாண்டவர்களுக்கு பாகத்தை வழங்குவதாக முடிவு செய்யவில்லை. அதற்கு பதிலாக துரியோதனன் என்ன செய்கிறார் தெரியுமா? 12 வருடங்கள் வனவாசம் செய்து 1 வருடம் அஞ்ஞாதவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருந்து மீண்டு வந்தால் அத்தினாபுரத்தின் பாகத்தை நான் தருகிறேன் என்று கூறுகிறார். 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞாதவாசம். அஞ்ஞாதவாசம் என்றால் மாணவர்களே, மறைந்து வாழ வேண்டும். இந்த 1 வருட காலப்பகுதியில் யாராவது அவரை அறிந்து இன்னார் என்று தெரிந்து கொண்டால் மீண்டும் 12 வருடங்கள் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞாதவாசம் இருக்க வேண்டும். அதனால்தான் மிகவும் கடினமான ஒரு விடயமாக அவர்கள் முடிவெடுத்து கூறினார்கள். அப்பொழுது அந்த அவையில் வனவாசம் செல்லுவதற்கு முன்னர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி ஆகிய ஐவரும் தனது சபதத்தினை சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அவை என்ன என்ன என்று ஒவ்வொரு பாடலினூடாகவும் நாம் பார்ப்போம் மாணவர்களே. ஆம் மாணவர்களே, கோபம் தாங்க முடியாமல் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் திரௌபதிக்கும் தான் சபதம் செய்கிறார்கள். ஆனால் தருமர் அந்த இடத்தில் அமைதியாக இருக்கிறார். தருமர் எப்படிப்பட்ட தர்மவான் என்றும் இந்த கதையினூடாக நாம் பார்க்கலாம் மாணவர்களே. நமக்கு தந்துள்ளது 15 பாடல்கள். இந்த 15 பாடல்களில் சிலவற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஆம் மாணவர்களே, முதலாவது பாடலாக இருப்பதை இன்று நாம் பார்க்கலாம். என்ன மாணவர்களே, கதை பிடித்திருந்ததா? பாடத்திற்கு செல்லலாமா? ஆயத்தமாகுங்கள், புத்தகத்தை எடுத்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது பாடல், செய்வரால் இனமுகளும் திருநாடு பெற நினைவோ சென்று மீள பைவரால் அருங்காணில் பயின்று திரிதர நினைவோ. ஆம் மாணவர்களே, நாம் கூற மறந்துவிட்டேன், இந்த கிருஷ்ணனன் சுது சருக்கத்தின் சந்தர்ப்பம் என்ன? அதனை மாணவர்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதனை பார்த்துவிட்டு முதலாவது பாடலுக்கு வரலாம் என்ன? ஆம், 12 வருடங்கள் வனவாசத்தையும் 1 வருடம் அஞ்ஞாதவாசத்தையும் முடித்த பஞ்சபாண்டவர்கள் வந்து பாகத்தினை கேட்க துரியோதனன் தரமறுக்கிறான். துரியோதனன் தரமறுத்ததால் இவர்கள் போர் செய்துதான் பெற வேண்டும் என்ற எண்ணப்பாடுடன் செல்கின்றார்கள். கண்ணன் இவற்றை அறிந்து எல்லாவற்றையும் அவதானித்து விட்டு பஞ்சபாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து பஞ்சபாண்டவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார். அப்பொழுது தர்மன் சாம வேத தான தண்ட இவற்றை அறிந்த கண்ணன் சென்று சமாதானம் பேசினால் நல்ல நன்று என்று தருமர் முடிவு செய்கிறார். அப்பொழுது கிருஷ்ணனிடம், நீ தூதாக அத்தினாபுரத்திற்கு சென்று நான் கூறுவனவற்றை கூறி பாகத்தை வேண்டு, இல்லை என்றால் போர் செய்து பெறுவதாக கூறு என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த அவையில் தருமர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி முதலிய அத்தனை பேருமே இருக்கின்றார்கள். கண்ணன் தூது செல்வதற்காக தயாராக இருக்கிறார். அப்பொழுதுதான் வினவுகிறார் முதலில் கர்ணன், ஐவரையும் ஒவ்வொருவராக வினங்குகிறார். அப்படி வினவுவதுதான் முதலாவது பாடலாக இருக்கிறது. மாணவர்களே, செய்வரால் இனமுகளும் திருநாடு பெற நினைவோ சென்று மீள பைவரால் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ பகைத்த போரில் உய்வர் ஆரென விரைவின் உறுத்து எழுந்து பொற நினைவோ உண்மையாக ஐவராம் அவனிப்பற்கும் நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர்கோமான். செய்வரால் இன முகழும் திருநாடு பெற நினைவோ சென்று மீள பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ பகைத்த போரில் உய்வர் ஆரென விரைவின் உறுத்து எழுந்து புற நினைவோ உண்மையாக ஐவராம் அவனிப்பற்கும் நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர்கோமான். அரும்பதங்களை பார்க்கலாம் மாணவர்களே. செய் என்பது வயல், வரால் இனம் என்பது ஒரு வகை மீனினம், உகளும் உளவும், திருநாடு அத்தினாபுரம், பெற நினைவோ சென்று மீள பைவராய், பைவராய் என்றால் துன்பம் அடைபவராய், அரும் காணில், காணில் காட்டில், பயின்று அலைந்து திரிதர நினைவோ பகைத்த போரில் உய்வர், உய்வர் பிழைப்பவர், உறுத்து கோபம் கொண்டு எழுந்து, கோபம் கொண்டு எழுந்து, பொற போர் செய்ய நினைவா, ஐவராம் அவனிப்பற்கும் நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர்கோமான். அமரர்கோமான் கிருஷ்ணன். ஐவர் யார்? தருமர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஆம், பொருளை பார்க்கலாம் மாணவர்களே. வயல்களிலே வரால் மீன்களின் கூட்டம் உலவுகின்ற அழகிய குறுநாட்டை சமாதானமாக பெற்றுக்கொள்ள என்னமோ? முதலில் நாட்டின் சிறப்பு, வயல்களிலே வரா மீன்கள் தவழ்கின்றதாம், வயல்களில் மீன்கள் இருக்கின்றதாம். மீன்கள் இருக்க வேண்டும் என்றால் அங்கு என்ன முக்கியமாக இருக்க வேண்டும்? நீர், நாட்டின் நீர்வளம் சொல்லப்படுகிறது மாணவர்களே. வயல்களிலே வரால் மீன்களின் கூட்டம் உலவுகின்ற அழகிய குறுநாடு, குறுநாடு அத்தினாபுரம் கேட்கிறார். அழகிய குறுநாட்டை சமாதானமாக பெற நினைவா, அல்லது மீண்டும் போய் துன்பம் அடைபவராய் கொடிய காட்டினில் அலைந்து திரிந்து வர என்னமோ? பகைத்துக் கொண்டு செய்யும் போரில் பிழைப்பவர் யார் என்று எண்ணி விரைந்து கோபம் கொண்டு எழுந்து போர் செய்ய எண்ணமா? உங்கள் ஐவருக்கும் உலகத்தை ஆளும் நிலைப்பாட்டில் உண்மையான எண்ணம் யாது என்று தேவர்களின் தலைவனான கண்ணபிரான் இரக்கத்துடன் வினவினார். ஆமானவர்களே, இப்பொழுது கண்ணன் கேள்வி கேட்கிறார். தருமரிடம், தருமரோடு சேர்த்து ஐவரிடம் கேள்வி கேட்கிறார். குறுநாட்டை சமாதானமாக பெற வேண்டுமா? இல்லை, மீண்டும் காட்டிற்கு சென்று அங்கே திரிந்து அலைந்திருக்க வேண்டுமா? இல்லை, போர் செய்து நாட்டை பெற வேண்டுமா? உங்கள் ஐவருக்குமான எண்ணம் என்ன என்று கேட்கிறார். சமாதானமாக பெற வேண்டுமா, இல்லை மீண்டும் காட்டிற்கு செல்ல வேண்டுமா, இல்லை போர் செய்து இந்த உலகத்தை ஆள வேண்டுமா என்று கேட்கிறார். கண்ணனை தூது அனுப்புவதற்காக தருமர் முடிவு செய்கிறார். ஐவரின் கருத்தையும் கண்ணன் அறிவதற்கு முயல்கிறார். அதற்கு தருமன் விடை கூறுகிறார். பாருங்கள் மாணவர்களே, வயிறம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன? செயரமரில் வெகுளி புறச் சேர இருத்திரத்தேம் சென்று மாழ்வோம். கைரவமும் தாமரையும் கமல்படன குருநாட்டில் கலந்து வாழ உயிரனையாய் சந்துபட உரைத்தருளின்றான் அறத்தின் உருவம் போல்வான். இந்த பாடலை கொன்று கூட்ட வேண்டும் மாணவர்களே. முதலில் வர வேண்டியது அறத்தின் உருவம் போல்வான். அறத்தின் உருவம் போல்வான் உயிர் அணையாய் இரண்டாவதாக வர வேண்டும். அறத்தின் உருவம் போல்வான் உயிரணையாய் வைரம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன? செயிரமரில் வெகுளி புறச் சேர இருத்திரத்தேமும் சென்று மாழ்வோம். கைரவமும் தாமரையும் கமல் பலன குறுநாட்டில் கலந்து வாழ சந்துபட உரைத்தருளின்றான் அறத்தின் உருவம் போல்வான். அறத்தின் உருவம் போல்வான் தருமன் மாணவர்களே. வைரம் பகைமை, வரைக்காடு மூங்கில் காடு, செயிர் கொடிய, வெகுளி கோபம், பொற போர், இருதிரத்தேம் யாரென்றால் கௌரவர்கள் பாண்டவர்கள், கைரவம் ஆம்பல், பலனம் வயல், சந்துபட சமாதானம் உண்டாக, உயிரணையாய் கிருஷ்ணன். ஆம், ஒவ்வொரு பாடலிலும் கிருஷ்ணனின் சிறப்பு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மாணவர்களே. முதல் பாடலில் அமரர் கோமான், இரண்டாவது பாடலில் உயிரணையாய் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று முதலாவது பாடலிலும், இரண்டாவது பாடலின் உயிர் போன்றவனே என்று சொல்லப்படுகின்றது. எங்கள் உயிர் போன்றவனே. இப்பொழுது தருமரின் சிறப்பும் வருகிறது. அறத்தின் உருவம் போன்றவன், அறமே உருவமாக கொண்டவன் யார் என்றால் தருமன். அவர் என்ன செய்கிறார்? கண்ணபிரானை நோக்கி, உயிர் போன்றவனே, பகைமையான கொடிய தீயை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் காடு தானாகவே அழிந்து போவதைப் போல, கொடிய போரில் சினத்துடன் போர் செய்தால் ஒன்றாகவே துரியோதனாதியரும் நாமும் பிறரும் போய் இறந்து விடுவோம். ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் வாசனை கமழ்கின்ற வயல்களையுடைய குறுநாட்டில் இரு பகுதியினரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு சமாதானம் உண்டாகும் வழியை தூது சென்று கூறுவாயாக என்று தருமன் கண்ணபிரானை நோக்கி கூறுகிறார். தருமனின் கூற்று சமாதானமாக இருக்கிறது மாணவர்களே. அன்று திரௌபதியின் மானம் இழக்க செய்ய முற்பட்ட போதும், அத்தனை பேரும் சபதமிட்ட போதும் தருமர் அமைதியாகவே இருந்தார். இப்பொழுதும் அஞ்ஞாதவாதம் வாசம், பன்னிரண்டு வருடம் வனவாசம் அத்தனையும் அனுபவித்து விட்டு வந்து இப்பொழுதும் அவர் சமாதானமாக போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார். அறத்தின் உருவம் போன்றவர் நமது தர்மபுத்திரர். உயிர் போன்றவனே என்று கிருஷ்ணனை கூப்பிட்டு இங்கே உவமையினூடாக விளக்கத்தை சொல்கிறார். மாணவர்களே, பகைமையான கொடிய தீயை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் காடு தானாகவே அழிந்து போவதைப் போல, மூங்கில் காட்டில் நெருப்பை இட்டால் மூங்கில் காடு அழிந்து போவதைப் போல, போரில் இருதிரத்தேமம் என்றால் இரு பகுதியினருமே அழிந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் சமாதானம் உண்டாகும்படி கதைத்து விட்டு வாரும் என்று அனுப்புகிறார் கிருஷ்ணனை தர்மபுத்திரர். அறமே உருவானவர் தருமன் என்று கூறினோம் அல்லவா? எனவே கண்ணா, வலிமை மிக்க கொடிய போரை செய்தால் இரு தரத்தினரும் மாண்டு போவர். அதனால் எந்த பயனுமே இல்லை. எனவே மலரும் மனமும் போல அனைவரும் ஒன்றிணைந்து வாழ தருமனின் மனம் விரும்பியது. எனவே எங்கள் தூதனாக கௌரவர்களிடம் சென்று சமாதான வழியை கூறும்படியாக தருமரின் தயால குணம் கண்ணபிரானை பணிந்து நிற்பதனை இப்பாடல் அறிய முடிகிறது. போரை விரும்பா தன்மை தருமனை இங்கே ஆசிரியர் முன்வைத்து காட்டுகிறார். தருமர் போரை விரும்பவில்லை. ஆம் மாணவர்களே, அறமே உருவான தருமர் போரை விரும்பவில்லை. போரில் இரு தரப்பினருமே மாண்டு போவோம், அப்படி உயிர்கள் மாழ்வதை தருமர் விரும்பவில்லை. அதனால் சமாதானமாக போவது நல்லது. சமாதானமாக போனால் அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்படும் என்று நமது தருமர் நினைத்தார். ஆம் மாணவர்களே, அதற்கு பதில் கூறுகிறார் நமது கிருஷ்ணன். அறவுயர்த்தோனுடன் மறுசூது ஆடினீர் வென்ற அந்நாள் அவன் தான் சொன்ன விரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர். வெய்யோன், உங்கள் குறுநிலத்தில் பாதி இனி கொடாதிருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் இரு நிலத்தை ஆள இனி துணிவதே கடன் என்றான் எம்பிரானே. அறவு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடினீர் வென்ற அந்நாள் அவன் தான் சொன்ன விரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர். வெய்யோன், உங்கள் குறுநிலத்தில் பாதி இனி கொடாதிருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் இரு நிலத்தை ஆளை இனி துணிவதே கடன் என்றான் எம்பிரானே. அறவு என்பது பாம்பு. அறவு உயர்த்தோன் பாம்பு கொடியை உடையவன். பாம்பு கொடியை உடையவன் யார் மாணவர்களே? துரியோதனன். மறுசூது இரண்டாம் முறை சூது. விரதமொழி சத்திய மொழி. வெங்கானம் கொடிய காணம். வெய்யோன் கொடியவன். இங்கே கொடியவன் யார்? துரியோதனன். இருநிலம் பெரிய பூமி. குறுநிலம் அத்தினாபுரம். கடன் கடமை. பாம்பு கொடியையுடைய துரியோதனுடன் இரண்டாம் முறை சூது ஆடி நீங்கள் வெற்றி பெற்ற அக்காலத்தில் அத்துரியோதனன் சொன்ன சத்திய வாக்கு தவறாமல் கொடிய காணகத்துக்கு நீங்கள் போய் துன்பம் அனுபவித்து மீண்டும் திரும்பி வந்தீர். கொடியவனான துரியோதனன் உங்களது குறுநாட்டில் பாதி நிலத்தை பகிர்ந்து கூடாது இருப்பானாகில் போரிலே துரியோதனனை கொன்று இரு பகுதியினரதும் பெருநிலத்தையுடைய முழு நாட்டினையும் ஆட்சி செய்வதே இனி துணிந்து முடிவு செய்வதே கடமையாகும் என்று நமக்கெல்லாம் தலைவனான கண்ணபிரான் கூறுகிறார். மூன்றாவது பாடலிலும் கண்ணனின் சிறப்பு சொல்லப்படுகிறது. பாருங்கள் மாணவர்களே, முதல் பாடலில் அமரர் கோமான், இரண்டாவது பாடலில் உயிர் போன்றவனே, மூன்றாவது பாடத்தில் எம்பிரானே நமக்கெல்லாம் தலைவனே. ஆம், துரியோதனுடன் இரண்டாவது முறையும் சூதாடி நீங்கள் வென்றீர்கள். ஆனால் துரியோதனன் சொன்ன சத்திய வாக்கின்படி நீங்கள் காட்டிற்கு சென்று பல துன்பங்களை அனுபவித்து மீண்டீர்கள். ஆனால் இப்பொழுதும் நாட்டின் பாதியை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கட்டாயம் போர் செய்தே இந்த பெரிய நாட்டை ஆள வேண்டும் என்பது கடமை என்று கண்ணபிரான் கூறுகிறார். யாரிடம்? தருமரிடம் கூறுகிறார். தூதனாக செல்லும் கண்ணபிரானிடம் முதலில் தருமன், தூதனாக செல்லும் தாங்கள் எங்கள் போரை விரும்பா தன்மையை அறிவித்து பாதி பாகமாவது கேட்டு பெறுவாயாக, அதனை கொடுக்க கௌரவர்கள் மறுத்தால் அப்படி சமாதானம் பேசு, அதனை மறுத்தால் நாம் போர் செய்வோம் என்று கூறுகிறார். கண்ணபிரான் அதற்காக சொல்லுகிறார், இரண்டாம் முறை சூது ஆடி தருமர் வெற்றி கண்ட போது துரியோதனன் ஒரு ஆண்டு காலம் கொடியவனத்தில் அஞ்ஞாதவாசம் செய்து திரும்பி வருமிடத்து பெற்ற நிலத்தில் பாதியை தருவதாக உறுதிமொழி கூறுகிறார். இரண்டாவது முறை சூதாடி வென்ற பிறகு அஞ்ஞாதவாசம் முடிந்து வந்தால் நான் உங்களுக்கு அத்தினாபுரத்தின் பாதியை தருகிறேன் என்று துரியோதனன் கூறுகிறான். ஆனால் அவர்கள் அங்கே அஞ்ஞாதவாசத்தை முடித்து வந்து கேட்டபோது தரவில்லை. இங்கே கண்ணன் கூறும் விரத மொழி இதனையே சொல்லுகிறது. அதாவது அஞ்ஞாதவாசத்தை முடித்துவிட்டு வந்து நீங்கள் வந்தால் உங்களுக்கான நிலத்தின் பாதியை நான் தருகிறேன் என்று துரியோதனன் கூறிய வார்த்தைகளையே கண்ணன் விரத மொழி என்று கூறுகிறார். துரியோதனன் சொன்ன சொல்லை தவறாது சத்திய வாக்கை தருமன் காப்பாற்றியவர் ஆவார். ஆம், துரியோதனின் வாக்கை காப்பாற்றியவர் தருமன். ஆனால் துரியோதனன் தருவதாக கூறிய நிலத்தை தர மறுத்தவன். எனவே போரை செய்வதே வழி என்று கண்ணபிரான் அடித்து கூறுகிறார். தருமத்தின் வழி துரியோதனன் நடக்கவில்லை, அதனால் போர் செய்வதே வழி என்று கண்ணபிரான் தருமரிடம் கூறுகிறார். நான்காவது பாடலை பார்க்கலாம் மாணவர்களே. குறவரையும் கிளைஞரையும் குளத்துக்குரிய துணைவரையும் கொன்று போர் வென்று அரவு நெடுங்கடல் ஆடை அவனியலாம் தனியாளும் அரசு தன்னில் கரவு உறையும் மனத்தாதை முனிக்கு உரைத்த மொழிப்படியே காணம் தோறும் இரவு பகல் பல மூல சாகம் நுகர்ந்து உயிர் வாழ்தல் இனிது நன்றே. குறவரையும் கிளைஞரையும் குளத்துக்குரிய துணைவரையும் கொன்று போர் வென்று அரவு நெடுங்கடல் ஆடியவனியலாம் அரவு நெடுங்கடல் ஆடி அவனியலாம் தனியாளும் அரசு தன்னில் கரவு உறையும் மனத்தாதை முனிக்கு உரைத்த மொழிப்படியே காணந்தோறும் இரவு பகல் மூலசாகம் உண்டு நுகர்ந்து உயிர் வாழ்தல் இனிது நன்றே என்று கூறுகிறார். குறவர் சான்றோர், கிளைஞர் உறவினர்கள், குலத்துக்குரிய துணைவர் தம்பியர்கள், கரவு வஞ்சகம், காணம் காடு, மூலசாகம் பழம் கிழங்கு இலை முதலியன, அவனி நிலம், தாதை பெரிய தந்தை. ஆமானவர்களே, சான்றோர்களையும் உறவினர்களையும் ஒரு குலத்தில் தோன்றிய தம்பியரையும் கொன்ற பின்பு நாம் போரிலே வெற்றி பெற்று அதன்பின் சத்தமிடுகின்ற நீண்ட கடலையுடைய ஆடையாக உடுத்த நிலம் முழுவதையும் வேறு எவரின் துணையுமின்றி தனித்து ஆட்சி செய்யும் இவ்வரசாட்சியை விட வஞ்சகம் பொருந்திய மனத்தை உடைய பெரிய தந்தை திருதராட்டினன் தூதாக வந்த சஞ்சய முனிவரிடத்தில் சொல்லி அனுப்பிய சொற்படியே காடுகள் தோறும் இரவிலும் பகலிலும் பழங்கள் கிளைகள் இலைகளை பல உண்டு, உயிர் வாழ்தலானது மிகவும் நன்மை பயக்கும் என்கிறார் தருமர். ஆமாணவர்களே, பெரியவர்களையும் உறவினர்களையும் தம்பியரையும் கொன்று, இங்கே தம்பியர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கௌரவர்கள், ஒரே குலத்தில் தோன்றிய தம்பியர். பாண்டவர் கௌரவர் என்றாலும் கூட குரு என்பது அவர்களின் வம்சம், ஒரே வம்சத்தில் தோன்றியவர்கள் தான் இவர்கள். அவர்களை கொன்று நாம் இந்த உலகத்தை ஆள்வதை விட, நாம் தனித்து ஆள்வதை விட, தமது பெரிய தந்தையான திருதராட்டினன் சஞ்சய முனிவரிடத்தில் சொல்லி அனுப்பியபடி நாம் மீண்டும் கானகத்துக்கு சென்று அங்கே கிழங்குகள், பழங்கள், இலைகளை சாப்பிட்டுக் கொண்டு அங்கே இருப்பது நல்லது என்று கூறுகிறார். அதாவது போரை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று உயிர்களை கொன்று அரசி பெறுவதை விரும்பாதவராக இருக்கிறார் தர்மவான் தருமர். சஞ்சய முனிவர் கௌதமர் கௌரவர்களிடம் தூதாக சென்ற போது தருமரின் பெரிய தந்தையான திருதராட்டினன் கூறியனுப்பிய மொழியை, அதாவது அவர் கூறியனுப்புகிறார், இரவு பகல் காய்கனி இலை பழங்களை உண்டு காட்டில் வாழும்படி. இங்கே தருமன் அதனை கூறுகிறார், இங்கே சான்றோர் உறவினர்களை கொன்று என்று கூறிய தருமன் குலத்துக்கு உரிய துணைவரையும் கொன்று என்று கூறுகிறான். இங்கே ஒரே குலத்தில் சேர்ந்தவர்களும் பெரிய தந்தையின் புத்திரர்களும் தனக்கு சகோதரர்களே என்பதை தருமர் விழித்து காட்டுகிறார். இவ்விதம் தம்பியரை கொன்று நான் ஆட்சி செய்வதை நான் விரும்பவில்லை என்று கூறுகிறார். துரோகம் செய்யும் துரியோதனனை, துச்சாதனனை, ஏனையோரையும் சகோதரராக இன்னும் ஒரு மனப்பக்குவம் தமது தர்மரிடம் மட்டுமே உள்ளது. மாணவர்களே, சான்றோர்களையும் உறவினர்களையும் எல்லோரையும் கொன்றுவிட்டு நாம் இந்த நிலத்தை ஆள்வதை விட நாம் ஆளாமல் இருப்பதே நல்லது என்று கூறுகிறார். இதிலே பாருங்கள் மாணவர்களே, உயர்வு நவிழ்ச்சி அணி வருகிறது. அறவ நெடுங்கடல் ஆடை அவனியலாம், அதாவது அறவ நெடுங்கடல் சத்தமிடுகின்ற நீண்ட கடலை ஆடையாக உடுத்த நிலம், என்று கூறப்படுகிறது. மாணவர்களே, உயிர்களை கொன்று அரசு பெறுவதை விட பெரிய தந்தை தூதாக சொல்லி அனுப்பிய சஞ்சய முனிவரிடத்தில் சொல்லி அனுப்பியபடியே நாமும் பல பழங்கள், காய்கள், இலைகளை உண்டு காட்டிலேயே வாழ்வது சிறந்தது என்று கூறுகிறார் தர்மபுத்திரர். இதனால் பாருங்கள் மாணவர்களே, தர்மபுத்திரர் உயர்நிலையை அடைந்திருக்கிறார். தனக்கு துரோகம் செய்தவர்களையும் தனக்கு அநீதி இழைத்தவர்களையும் கூட சகோதரராக, உறவினர்களாக, சான்றோர்களாக பார்க்கும் பண்பு தருமரிடம் மட்டும்தான் இருக்கிறது. மாணவர்களே, ஐந்தாவது பாடலை பார்க்கலாம். கோது இலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுற்றான், மோத மருந்து இடத்தினீர் மொய்த்த பெருங்கானகத்தை முடுகிச் சென்றால் பூதலத்தோர் ஏசாரோ, புகன்ற பெரு வஞ்சினமும் பொய்த்திடாதோ, நீதியோ என உரைத்தான் ஆங்கதற்கு நிகழ்தருமன் நிகழ்தலுற்றான். கோது இலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுற்றான், மோத மருந்து இழைத்து நீர் மொய்த்த பெரும் கானகத்தை முடுகிச் சென்றால் பூதலத்தோரே சாரோ, புகன்ற பெரு வஞ்சினமும் பொய்த்திடாதோ, நீதியோ என உரைத்தான் ஆங்கதற்கு நிகழ்தருமன் நிகழ்தலுற்றான். கோதுகிலான் குற்றமில்லாத தருமன், மாமாயன் மிகுந்த மாயையை உடையவன் கர்ணன், கூறலுற்றான் சொல்லத் தொடங்கினான், மோத மருந்து தாக்கி செய்யும், மோத மருந்து தாக்கி செய்யும் போர், இழைத்து பின்னடைந்து, மொய்த்த நெருங்கிய, பெருங்கானகத்தே அடர்ந்து காட்டினுள்ளே, முடுகி விரைந்து, பூதலத்தோர் பூமியில் வசிப்பவர், ஏசாரோ இகழமாட்டாரோ, புகன்ற கூறிய, வஞ்சினம் சபதம், நிகழ் விடை, நிகழ்தலுற்றான் சொல்லத் தொடங்கினான். ஆம் மாணவர்களே, பொழிப்புரையை பார்க்கலாம். குற்றமற்ற தருமன் இந்த வார்த்தைகளை சொல்லவும், மிக்க மாயையுடைய மாய வித்தையை உடைய கண்ணன் சொல்லத் தொடங்கினான். இங்கே மாமாயன் என்பது கண்ணனின் சிறப்பு, கோதையிலான் என்பது தருமனின் சிறப்பு. நீங்கள் தாக்கி செய்யும் போருக்கு பின்னடைந்து, நீங்களே நெருங்கிய காடு அடர்ந்த பெரும் வனத்தில் விரைந்து செல்வீர்களாயின், இந்த பூமியில் வசிப்பவர்கள் எல்லோரும் உங்களை இகழமாட்டார்களா? துரியோதனன் அவையில் துச்சாதனன் திரௌபதியின் துகள் பிடித்து கலைந்த போது பாண்டவர்கள் கூறிய கடும் சபதமும் பொய்மையாகி விடாதா? நீங்கள் எவ்விதம் கூறியது அறத்தின் பாட்பட்டதோ என்று கூறினான். இதற்கு கூறிய மறுமொழியை தருமன் கூறத் தொடங்கினான். ஆம், நீங்கள் இப்படி காட்டுக்கு மீண்டும் சென்றால் இந்த பூமியில் வசிப்பவர்கள் எல்லாம் உங்களை பேச மாட்டார்களா? அந்த அவையில் கொடுமை நடந்த அந்த அவையில் பஞ்சபாண்டவர்கள் சொன்ன சபதமும் பொய்த்து விடாதா என்று கேட்கிறார். இங்கே சபதம் என்ன என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ளவே வேண்டும். என்ன மாணவர்களே? ஆம், இங்கே பாருங்கள் ஒவ்வொருவரும் கூறிய சபதத்தை. பீமன், துரியோதனை நான் கொள்வேன், தலையை மிதிப்பேன். துச்சாதனன், துரியோதனன் இருவரின் இரத்தத்தை பிளந்து, மார்பை பிளந்து பீமன் குடிப்பேன். அர்ஜுனன், குளமரியா கர்ணனை கொள்வான் என்று திரௌபதி கூறிய சபதம். சகாதேவன், வஞ்சக சகுனியை கொள்வான் என்று பீமன் கூறிய சபதம். நகுலன், சகுனியின் மைந்தர்களை கொள்வதாக கூறிய சபதம். திரௌபதி துரியோதனனை பார்த்து தன் தொடையில் இருக்கும்படி கூறிய அதே தொடையில் நீ அடிபட்டு சாவாய், உன் மரணம் தொடையில்தான் என்ற சபதமும், உங்கள் இறப்பின் பின்பே விரித்த தலையை முடிப்பேன் என்ற சபதமும், துரியோதனன் துச்சாதனன் இருவரின் இரத்தத்தையும் கலந்து தலையில் வைத்த பின்னரே விரித்த தலையை முடிப்பேன் என்று கூறுகிறார். துச்சாதனின் மார்பை பிளந்து அவன் இரத்தத்தை பீமன் குடிப்பான் என்ற பாஞ்சாலியின் சபதமும், தேரோட்டி மகன் கர்ணனை அர்ஜுனன் கொள்வான் என்று பாஞ்சாலி கூறிய சபதத்தை பற்றியே இங்கு பெரும் சபதமும் பொய்த்திடாதோ என்று கண்ணன் கூறுவதாக இருந்தது. புகன்ற பெரு வஞ்சினமும் பொய்த்திடாதோ என்று. இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் சபதம் செய்ய தருமர் ஒருபோதும் சபதம் கூறவே இல்லை. அப்பொழுதும் கூட தருமபுத்திரர் எந்த முறையற்ற கருமத்தையும் செய்து விட வேண்டாம் என தடுத்து, கோபத்தின் மூலமே இப்பாவிகளை அழிக்கலாம் என எண்ணுவது அதர்மத்தின் வழி என்று கூறி, கோபத்தை அடக்கும்படி உடன் பிறந்தவர்களுக்கு புத்திமதி கூறியிருக்கிறார். எனவே இங்கு வஞ்சினமும் பொய்த்திடாதோ என்பது தருமபுத்திரர் தவிர்ந்த பிறர் போட்ட சபதமாக இருக்கிறது மாணவர்களே. அதனைத்தான் கண்ணன் கூறுகிறார். நீங்கள் மீண்டும் காட்டுக்கு சென்றால் இந்த உலகம் உங்களை இகழாதா? நீங்கள் அந்த அவையிலே போட்ட வஞ்சினமும் பொய்த்திடாதா, சபதமும் பொய்த்திடாதா என்றே கூறுகிறார். ஆம், தருமம் போரை விரும்பாமல் எல்லோரையும் சகோதரர்களாகவும் உறவினர்களாகவும் எண்ணி இப்படி சமாதானம் பேசிக்கொண்டிருக்க, கண்ணன் எப்படியாவது போரை நடத்த வேண்டும் என்பதற்காக சூத்திரதாரியாக செயற்படுகிறார். இப்படியே இருக்க என்ன நடக்கிறது என்பதை இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் மாணவர்களே. ஆம், இந்த ஐந்து பாடலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பாடல்கள் விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் பி. ஜெகஜீவவதனி. நன்றி மாணவர்களே.